আলহামদুলিল্লাহ, আসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহ মুহাম্মদ ইবনে আব্দুল্লাহ, আম্মা বাদ। فقال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله فقال نبينا محمد صلى الله عليه وسلم من يضمن لي ما بين لحييه وما بين فخذيه أضمن له الجنة أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, பபிலிசத் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான ஒரு தொழுகையை முடித்துவிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வில் நம் அனைவரையும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ், ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று, ஒரு சந்தோஷமான நிகழ்வு. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும், யாருடைய இப்படியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். எமக்கு வயது சென்றாலும் எம்முடைய இந்த நாளை பற்றி ஒரு கணம் பின்னோக்கி சென்று பார்த்தால், அந்த நாளில் நாம் இருந்த சந்தோஷம், எமக்கு இருந்த சந்தோஷம், அதே போன்று இதே மாதிரி என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகளுக்கு ஒரு திருமண நிகழ்வு இருக்குமாக இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். எப்படி இது ஒரு சந்தோஷமான நிகழ்வோ, அப்படி இந்த தம்பதியினர் இன்றைய இந்த சந்தோஷமான நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் இந்த மணமகன் மணமகள் இருவரும் மௌத் வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் முடிக்கணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா சரூரத ஃபில் இஸ்லாம், துறவரம் இஸ்லாத்துல இல்லை. யாராவது நான் திருமணம் முடிக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அல்லாட பாதையில கழிக்க போகிறேன், அல்லது மஸ்ஜிதிலே கழிக்க போறேன், அல்லது குர்ஆன் ஓதுறதுல கழிக்க போறேன், அல்லது பள்ளியில எழுத்து காப்புல கழிக்க போறேன், அல்லது தொழுகையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க போறேன்னு சொன்னா நபி அவங்க விரும்பல. இப்படி சொன்ன சஹாபாக்களை அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் திருமணம் முடித்திருக்கின்றேன், எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், நான் தொழில் செய்கின்றேன், நான் என்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு இபாதத், இதுக்கு நன்மை இருக்கின்றது. திருமணம் முடிக்கிறது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தி அடைகின்றது என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஆகவே இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கண்ணியப்படுத்துகின்றான். குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக கண்ணியத்தை வழங்குகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்ப காலம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா கர்வறையிலேயே கரைச்சிருவாங்க, அல்லது உயிரோடு பிறந்ததுக்கு பின்னால உயிரோடையே போட்டு புலி தோண்டி புதைச்சிருவாங்க. இது ஏன்னு தெரியுமா? ஏன் இதை செஞ்சாங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் பேசுவோம், ஐயாமுல் ஜாஹிலியா காலம், ஏன் இதை செஞ்சாங்க? கண்ணியமான சகோதரர்களே, இதை செஞ்சதுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த பொம்பளை பிள்ளைகள் உலகத்துல பிறந்து வளர்ந்து எங்கட மானத்தை போக்கிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் முதலாவது காரணம் அவங்க பொம்பளை பிள்ளைகளை கொலை செஞ்சது. இன்று அல்லாஹு அக்பர், அல்லாஹ் போதுமானவன், அப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். சிலவங்கட கருத்து, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில கிடைக்கவே கூடாது. ஏந்தா இக்கட்டான ஒரு நிலைமை, உலகத்துடைய நிலைமை. ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு வளர்த்து ஆளாக்கி அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதை திருமணம் முடித்து கொடுக்கிற அளவுக்கு கொண்டு வாரது இருக்கிறது கண்ணியமான சகோதரர்ல. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழல்ல அது மிக ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா எவ்வளவு தீனோட எவ்வளவு மார்க்கத்தோட வளர்த்தாலும் எங்கட பிள்ளைகள் எங்கட பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு முழுமையான கட்டுப்பாடுகள் போடப்பட்டு அவர்களுக்கு தீன அவர்களுக்கு கொடுத்து வளர்த்தாலும் கண்ணியமான மேலான சகோதரர்களே, ஏதோ ஒரு சைட்ல ஏதோ ஒரு பக்கத்துல நாங்க பாதிக்கப்படுறோம் இன்னைக்கு உலகத்துல. இது காரணம் என்னன்னா உலகத்துடைய சூழல் தான், பாவமான சூழல். எங்க பார்த்தாலும் பாவமான சூழல். ஒரு புள்ள நான் தீனோட வாழ போறேன்னு நினைச்சு வாழ்ந்தாலும் அந்த புள்ளைய வாழ விடக்கூடிய சூழல் இல்லை. ஒரு வாலிப புள்ள நான் அல்லாவோட தீனோட வாழ போறேன்னு நினைச்சு வாழ்ந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, அந்த பிள்ளைக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லை இன்றைக்கு உலகத்தில். அதனால மேலான சகோதரர்களே, இக்கட்டான ஒரு நிலை. அதனாலதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், யாருக்கு மூணு பொம்புல பிள்ளைகள் கிடைச்சி, சஹிஹான ஹதீஸ், மூணு பொம்புல பிள்ளைகள் கிடைச்சி அந்த மூணு பொம்புல பிள்ளையையும் தீனோட வளர்த்து அந்த பிள்ளைய திருமண வயதை அடைந்த உடனே அழகான முறையில் ஒரு தீனுள்ள கணவரை தேடி திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்களோ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைகள் இந்த தகப்பனுக்கு இந்த தந்தைக்கு நரகம் போறதுக்கு திரையாக இருப்பார்கள், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அதுல இருந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அப்படி வளர்த்தாலும் சொர்க்கம் கிடைக்குமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கிறவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் தீனோட வளர்த்தால். இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்களுக்கு வெட்கமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பக்கத்துல இருந்த சஹாபிட்ட சொன்னாங்க, நபி அவங்கள்ட்ட கேளுங்களே, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறாங்க, எனக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமாண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய தீனோட வளர்த்து அழகான சூழல்ல நல்ல பிள்ளையா வளர்த்து யார் அழகான முறையில திருமணம் முடிச்சு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, ஆகவே இந்த சூழல்ல நாங்க எங்க பிள்ளைகளை கட்டி காத்து பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. கட்டி காத்து பாதுகாக்க வேண்டும், அந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும். எல்லாரும் தான் எந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைகளை ரிஸ்க் எடுக்கிறோமோ அதே போல தான் கண்ணியமான சகோதரர்களே, மனைவியுடைய விஷயத்திலே நாங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு காலம் தான் இது. இன்றைக்கு நாங்க எல்லாரும் மேலான சகோதரர்களே, திருமணம் முடிக்கிற போற இந்த மணமகனுக்கும் திருமணம் முடித்திருக்கிறவங்களுக்கும் மேலான சகோதரர்களே, நாங்க கவனம் எடுக்க வேண்டிய விடயம் தான் பெண்களுடைய விடயத்துல மிக கவனமாக இருக்கோம் நாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்நிசாவு ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் இருக்கின்றார்களே ஷைத்தானுடைய வலைகள், ஆண்களை வலிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் பயன்படுத்துற வலை. நாங்க மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி வலையை பயன்படுத்துவோமோ, நபி அவங்க வலைன்னு சொன்னதுனாலதான், மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி நாங்க வலையை பயன்படுத்துறோமோ அதே போல ஆண்களை வலிகெடுக்க ஷைத்தான் பயன்படுத்துவான் இந்த பெண்களை தான். கவனமாக இருக்கணும் மேலான கண்ணியமான சகோதரர்களே, இவங்க யாரோட பிரயாணம் போறாங்க, யாரோட வாராங்க, யாரோட கூட்டாளியா இருக்கிறாங்க, யாரோட கதைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க மேலான சகோதரர்களே, இல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் ராயின், ராயின் தான் கண்ணியமான மேலான சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், மேய்ப்பாளர்கள். ஹதீஸ்த ஒவ்வொரு வசனம் இருக்கு, ஒவ்வொரு சொல்லும் ஆழமான கருத்தை கொண்டிருக்கும். அது இனியமான சகோதரர்களே, நாங்க மேற்பார்வையாளர்களாக இருக்கணும். ஆடு மேய்க்கிற மேய்க்கிறவனுக்கு தான் சொல்லும், ஒரு ஆட்டை எப்படி ஒரு மேய்ப்பாளர் பாதுகாப்பார், ஆட்டை மேய்க்கிறவர் எவ்வளவு அழகா பாதுகாப்பாரு, அது ஓனாய் பிடிக்காம இன்னொருத்தோட தோட்டத்துக்கு பெய்த்துறாம அல்லது அது காயங்கள் ஏற்பட்டுறாம அதுக்கு தேவையில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டுறாம என்னமான. அதே போல நாங்க எங்கட பெண்களை எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கணும், நாங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஆகவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, இந்த திருமணத்தை ஏன் இஸ்லாம் எங்களுக்கு ஹலால் ஆக்கியது, ஏன் அறிமுகப்படுத்தி இஸ்லாம்? ஆரம்ப காலத்துல திருமணம் என்பது கண்ணியமான மேலான சகோதரர்களே, அதை விட விபச்சாரம் தான் தலைவிரிச்சு ஆடிச்சு கொண்டிருந்தது. விபச்சாரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மை யவ்மனு தி மா பைன லஹியைஹி வமா பைன ஃபக்ஹதைஹி அஸ்மனு லஹுல் ஜன்னா. யாரு எனக்கு இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து தருவாங்களோ அஸ்மனு லஹுல் ஜன்னா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன். சுபஹானல்லாஹ், எங்களுங்களை போல வார்த்தை இல்லை இது. பொறுப்பெடுக்கிறவங்க யாரு தெரியுமா? எங்களவங்களை போல இல்ல. நாளைக்கு தாரன்னா ஆள் இல்ல, போனோ அப்படி ஆட்கள் இல்ல. இது எங்களோட உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் பொறுப்பு உங்களுக்கு. நீங்க ரெண்டு விஷயத்த பாதுகாக்கணும். ஒன்று உங்களோட நாவு நாக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொய் பேசாதீங்க, அடுத்தவனை கேவலப்படுத்தாதீங்க, அடுத்தவனை குறைய பேசாதீங்க, இன்னொருத்தனை குத்துக்கதை சொல்லாதீங்க, நாவை பாதுகாருங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன ஃபஹிதை, ரெண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்தை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்ணியமான மேலான சகோதரர்களே, இந்த தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றது விபச்சாரம். பாதையோரத்தில் விபச்சாரம், பஸ்ல பிரயாணம் செய்யலாத விபச்சாரம், ட்ரெயின்ல பிரயாணம் செய்யலாத விபச்சாரம். கண்ணியமான சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்று முஸ்லீம்களும் இதுல பங்கெடுக்கிறது தான். அல்லாஹ் போதுமான ஒரு காலத்துல விபச்சாரம்டா முஸ்லீம்கள், அத எப்படி இப்ப பண்டி இறைச்சி ஹராம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அப்படி வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு கேவலமா வாழக்கூடிய காட்சியை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, யார் அதுல கை வைப்பாங்களோ நல்லா யாது வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயமா அல்லாஹ் உலகத்துல அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். என்ன தண்டனை தெரியுமா? அவங்க உலகத்துல வறுமையை நோக்கி பயணிப்பாங்க, வறுமை அவர்களை பீடிக்கும், முகத்தில் அவர்களுடைய பிரகாசம் இல்லாம போகும், அவர்களுக்கு இபாதத்துல இன்பம் இல்லாம போகும், அவர்களுக்கு நல்லவர்களுடைய தொடர்பு இல்லாம போகும். விபச்சாரத்துல யார் கை வைக்கிறாங்களோ, அது ஆம்பளையாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இன்று உலகத்துல யாருக்கு மதிப்பு, யாருக்கு மரியாதை, யாருக்கு? ஒரு விபச்சாரிக்கு தானே மரியாதை. இந்த ஓத்தத்தை கேளுங்க, உங்களோட ரோல் மாடல் யாரு, உங்களுக்கு விருப்பமானது யாருன்னு கேட்டா யாராவது ஒரு விபச்சாரியை தான் சொல்லுவாங்க. எங்க சமூகம் யாராவது ஒரு நடிகை, யாராவது ஒரு நடிகன் நல்லவனா? உலகத்தில் ஆக கேடு கட்ட சமூகம் அதுதான் சகோதரர்களே. அவங்களுக்கு தான் இன்னைக்கு ரெட் கார்பெட், அவங்களுக்கு தான் மரியாதை, அவங்க தான் விஐபி, அவங்களுக்கு பிளைட்ல விஐபி, ஏர்போர்ட்ல விஐபி, அவங்களுக்கு கிரீன்வே, அவங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போகலாம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, விபச்சாரத்துல கை வச்சிடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த விபச்சாரத்தை இல்லாமாக்குறதுக்கு தான் அல்லாஹ் திருமணத்தை எங்களுக்கு அனுமதிக்கு இருக்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுக்கு பாதையோரங்களில் போகக்கூடிய நேரத்தில் பெண்கள் அழகாக தெரிவாங்க, பெண்களுடைய கவர்ச்சியாக உங்களுக்கு விளங்கும், பெண்களை பார்த்தா உங்களுக்கு ஆசை உண்டாகும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உடனடியாக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மனைவி இடத்துல உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பாதையோரத்துல கண்ட அதே பெண்மணி இடத்துல எதெல்லாம் நீங்க கண்டீங்களோ, எதெல்லாம் இருக்கின்றதோ, அதே அத்தனையும் உங்களுடைய மனைவி இடத்துல எல்லாம் தந்து வைத்திருக்கின்றான், உடனடியாக அவங்களோட வீட்டுக்கு போவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தரப்பட்டதுதான் இந்த நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது. நிக்காஹ் என்று வரும் பொழுது மேலான சகோதரர்களே, எல்லா செலவுமே கணவருக்கு தான். இது எல்லா பயான்லையும் சொல்றதுதான், ஆனா எங்கேயுமே நடக்குது இல்லை. கணவருக்கு மட்டும்தான் நிக்காஹில் செலவு, அவர் தான் வலிமா கொடுக்கணும், அவர் தான் மகர் கொடுக்கணும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அதே போல எந்த அளவுக்கு என்று சொன்னா, எந்த அந்த வலிமாவுடைய நிகழ்வு குறைய செலவு செய்யப்படுகின்றதோ அந்த நிக்காஹ் தான் பரக்கத்துக்குரிய நிக்காஹ் என்று சொன்னாங்க. ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, செலவு செய்யற நேரம் கவனமாக எந்த அளவு சுருக்கமாக செலவு செய்ய முடியுமோ அந்த அளவு சுருக்கமாக செலவு செய்ய வேண்டும். உலகத்திலேயே இன்றைக்கு கணக்கு பார்த்தாலும் கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, பணக்காரர்கள லிஸ்ட்ல மேலான சகோதரர்களே இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா சகாபாக்கள வரலாறு எடுத்து பார்க்கிற நேரம் அவங்களோட சொத்தை இன்றைக்கு கணக்கு பார்த்தாலும் இன்றைய கணக்கு வீதத்துல திருகம் வீதத்துல பார்த்தா இன்றைக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் பணக்காரன், அவ்வளவு பெரிய பணக்காரர். இன்றைக்கு மேலான சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ பேர் பணக்காரன் பணக்காரன் பணக்காரன், எல்லாம் ஹராமா சம்பாதிக்கப்பட்ட பணம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்கார சஹாபி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திச்ச நேரம் பார்த்தா அவங்களோட உடுப்புல அவங்களோட ஜிப்பால ஒரு மஞ்சள் கலர் அத்தர் பூசப்பட்டிருக்கிறத கண்ணாங்க நபி. அவங்க கண்டோன்னு கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன நிக்காக ஏதாவது செஞ்சீங்களா? கண்ணியமான சகோதரர்களே, அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லா நேத்துராவு தான் நான் நிக்காக செஞ்சேன் அப்படின்னாங்க. ஏன் நிக்காக செஞ்சவங்க பூசுற அத்தர் தான் அந்த அத்தர் அந்த காலத்துல. கண்ணியமான சோதரில் அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அவளையும் வளவு திஷாத்தி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ஏழும்டா ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, எங்களுக்கு யாராவது நிக்காக சொல்லலன்னு சொன்னா நாங்க போய்கிறதுல நல்ல விலகி கொள்ளுங்க. எனக்கு சொல்லலே, எங்களுக்கு சொல்லலே, வலிமாவுக்கு சொல்லலே, சாப்பாடுக்கு சொல்லலே, கடையில வந்து சொன்னா நான் போவேனா, ரோட்ல சொன்னா நான் போவேனா? கண்ணியமான மேலான சகோதரர்களே, அப்படி இல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்கார சஹாபி, நபிக்கு கூட சொல்லல நிக்காகுது, நிக்காக முடிச்சிட்டாங்க. அதுக்காக நபி அவங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எனக்கு நீங்க நிக்காக சொல்லாம நிக்காக எடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்ல. இன்னைக்கு நாங்க ஒரு திருமணத்துக்கு சொல்லலா எதேச்சியாக சொல்லலன்னு சொன்னா எத்தனையோ வருஷம் பேசாம இருக்கிறோம், முகத்தை பார்க்காம இருக்கிறோம். எல்லான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, ஆகவே கணவன், ஒவ்வொரு கணவனும் இந்த திருமணம் முடிக்க போற மணமகனும் தான், திருமணம் முடிச்சு வாழக்கூடிய கணவருமாறு தான் நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு தாயும் தந்தையும் பெற்றெடுத்து அவங்க சின்ன பிள்ளையிலிருந்து வளர்த்து படிக்க வச்சு ஓத வச்சு அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு 18 வயசு வந்ததுக்கு பின்னால உங்களை கூப்பிட்டு உங்களோட கையை பிடிச்சி இந்தாங்க என்ன மகளை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்டா நல்லா விளங்கி கொள்ளணும்னாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் திங்க கொடுக்கலா, உடுக்க கொடுக்கலா, சாப்பாடு கொடுக்கல, அதனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு முல்லா ஒதுங்கிறோன்றதுக்காக வேண்டி யாரும் அப்படி செய்யறல்ல. நல்ல வேலையை கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நிக்காஹ் முடிச்சு வைங்க, நிக்காஹ் செஞ்சு கொடுங்க. நபி அவங்க சொல்லி காட்டினாங்க ஹதீஸ்ல, இது ரெண்டையும் அமல் செய்யறதுக்காக வேண்டித்தான் ஒரு உம்மாவும் வாப்பாவும் திருமணத்தை முடிச்சு கொடுக்கறாங்க. என்ன அளவுல உங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க தெரியுமா? உம்மாவும் வாப்பாவும் நீங்க அன்றைக்கு பாப்பீங்க, தாயும் தந்தையும் சந்தோஷமான ஒரு நிகழ்வுல கண் கலங்கி கண்ணீர் வடித்து தன்னுடைய மகளுடைய நிக்காக செய்யக்கூடிய காட்சியை நீங்க பாப்பீங்க. ஏன் சந்தோஷம்? என்னுடைய மகளை நான் ஒப்படைச்சிட்டேன். வாங்குறவர் எப்படி வாங்கணும் தெரியுமா? எப்படி நீங்க உங்களோட மகளை ஒப்படைச்சீங்களோ நான் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பேன் உங்களோட மகளை. இதுதான் அந்த எக்ரிமெண்ட். இது ஒரு எக்ரிமெண்ட், சும்மா சாதாரண விஷயம் அல்ல. தன்யமான மேலான சகோதரர்களே, ஆகவே திருமணம் முடித்ததுக்கு பின்னால ஒரு மனைவியுடைய முழு பொறுப்பும் ஒரு கணவனுடைய பொறுப்பு தான். உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, நோய் வந்தா பாக்குறது, அவங்களோட நல்ல எப்படி சந்தோஷத்துல எப்படி இன்பத்துல பங்காகுங்கிறீர்களோ, சந்தோஷத்துல பங்காகிறோமோ அதே போல அவங்களோட துன்பத்திலையும் நாங்க பங்கு கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேரை நாங்க பாக்குறோம், திருமணம் முடிக்கிறாங்க, சொல்றேன்னு கோவிக்காதீங்க, திருமணம் முடிச்சு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு கிழமையில ஆள் இல்ல, ஆள் போயிட்டுவாரு எங்க? திரும்ப ஒரு வாரதுக்குள்ள ஸ்கூல் சேர்க்கறதுக்கு தான். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்ட்ட வக சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு வயோதிபம் அடைஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளையனே பாக்குறான் இல்ல, எப்படி பார்ப்பான் பிள்ளைய உங்களை? நீங்க தான் சின்னத்துல பிள்ளைய பார்க்கலையே, பிள்ளைய தூக்கி கொஞ்சலே, பிள்ளையில கைய பிடிச்சி நீங்க நடக்கலையே, பிள்ளைக்கு நீங்க களிமாவை சொல்லிக் கொடுக்கலையே, பிள்ளைய உங்களோட நெஞ்சில போட்டு நீங்க அந்த பிள்ளையோட மலலை பேச்சுல நீங்க பேசலையே, எப்படி நீங்க வயோதிபம் அடைஞ்சதுக்கு பின்னால உங்களோட பேசுவான்? எதிர்பார்க்கவே முடியாது சகோதரர்களே. ஆகவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனைவியுடைய எல்லா விடயங்களையும் கலந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஸ்ஸா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லாரும் சொல்றாங்க, நபியா அவங்க எங்களோட எப்படி அன்பாக இருந்தாங்க தெரியுமா, நபியா அவங்க டைம் எடுத்து எங்களோட வீட்டுல உட்கார்ந்து பேசுவாங்க. மனைவி சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு மனைவியோட பேச டைம் இல்லை, நாங்க வீட்டுக்கு வாரதே டென்ஷனோட தான். அவங்க பேசினா பாஞ்சி பேசுவோம் முகத்துல, அவங்க எங்களுக்காக சாப்பிடாம பார்த்து கொண்டிருப்பாங்க, எங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, எங்களை வரவேற்பாங்க. நாங்க கணக்கு எடுக்கிறது இல்லை, அதிகமான இடத்துல நடக்குது, எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ் வருது இந்த மேலான சோதரிலே. இதுதான் காரணம், மனைவியை கணக்கு எடுக்கிறது இல்லை, மனைவிக்கு மதிப்பு அளிக்கிறது இல்லை. டைம் எடுங்க, தொழிலா தொழிலுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு நாள் அவனுக்கு இந்த மனைவி பிள்ளைகளோட வாழ்றதுக்காக வேண்டி, பிள்ளைகளோட பேசுறதுக்காக வேண்டி, மனைவியோட பேசுறதுக்காக வேண்டி. இன்னைக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருது, வீட்டுக்கு வாராரு, வாரது 9 மணிக்கு உட்கார்ந்தா இருந்தா போனை எடுத்துட்டு பெட்டுக்கு போயிட்டு நானும் பிள்ளையும் தூங்கிடுவேன், இவர் எத்தனை மணிக்கு தூங்குறாரு, எத்தனை மணிக்கு எழும்புறாருன்னு தெரியாது, காலையில் எழும்புறாரு, ரெடி ஆகிறார், குளிக்கிறார், சாப்பிடுறாரு, கடைக்கு ஜப்புக்கு போறாரு, திரும்ப வாராரு, இவரோட பேசியே நான் எத்தனையோ நாள். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு உலகத்துடைய வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட நிச்சயமா பதில் சொல்லித்தானாங்க, நபி அவங்க டைம் எடுத்தாங்க. ஆயிஷா நாயகியோட நபி அவங்க சில சந்தர்ப்பத்தில் அவங்க பரிகாசமாக ஓடுவாங்க, ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல போட்டி வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் வயோதி செலவங்க, எங்களுக்கு வயசு போயிட்டு இப்ப மனைவியோட நாங்க பேச தேவையில்லை, மனைவியோட கதைக்க தேவையில்லை நாங்க, அப்படி எல்லாம் இருக்கு. இல்ல, வயது போனாலும் நீங்க ஒன்றா தான் இருக்கும், நல்லா விளங்கி கொள்ளுங்க. யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களோட உமாவையும் பாப்பாவும் வயோதிகம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க யாரும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு எடுத்துறாதீங்க. தம்பி நீ பாப்பா வைப்பாரு, தங்கச்சி நீ உமா வைப்பாரு, அப்படி பிரிச்சு ஒதுக்கிறாரீங்க உமா பாப்பாவை. ரெண்டு பேரையும் வயோதிபம் அடைஞ்சாலும் ஒன்றாவே வச்சுக்கொள்ளுங்க, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வைங்க. இன்னைக்கு எங்க சமூகத்துல நடக்குது, வாப்பா அம்மா ஒரு 60-70 வயசு அடைஞ்சிட்டா தம்பி சொல்ற நீ உமாவை பாத்துக்கோ, தங்கச்சி நீ பாப்பாவை பாத்துக்கோ, ரெண்டு பேரும் ரெண்டு திசையில இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க மௌத் வரைக்கும் ஒன்றாக வாழ்றதுக்குரிய வழி அம்மா பாப்பாக்கு பிள்ளைகள் செஞ்சு கொடுக்கணும். ஆகவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, ஆகவே கணவருக்குத்தான் முழு பொறுப்பும், ஒரு மனைவியுடைய எல்லா பொறுப்பும் அவர் தான். திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உள்ளதுதான் இந்த மாமி பிரச்சனை, மாமா பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். திருமணம் முடிச்சிட்டோம்டா அந்த ரெண்டு பேரையும் அவங்களுக்குள்ள மஷூரா செஞ்சு நிம்மதியா வாழ வழிவகுத்து விடுங்க. அவங்க தனிய வாழ அவங்களுக்கு வழி விடுங்க, வழி தவறி போறாங்கன்னா அவங்கள சரி பண்ணுங்க. இப்படி இல்ல மகன், இப்படி இல்ல மகள், நீங்க இப்படித்தான் வாழணும். அப்படி இல்லைண்டா அவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாமிய வரையறைக்குள்ள சந்தோஷமா வாழ விடுங்க. அவங்களை அவங்கள பேசி கதைக்க விடுங்க, அவங்கள விஷயங்களை அவங்கள மஷூரா பண்ணி அவங்கள செய்ய விடுங்க. அவங்களும் விளங்கிக் கொள்ளணும், நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம், இது போற எங்களுக்கு உமா அப்பா யாரும் தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் நாங்க நினைச்ச மாதிரி. அப்படி இல்லை, நீங்க மனைவியும் கணவனும் மஷூரா செஞ்சா வாப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்டையும் அந்த விஷயங்களை பேசி மஷூரா செஞ்சு கொள்ற, வாப்பா மாமா நான் இப்படி செய்ய போறேன், வாப்பா நான் இப்படி செய்ய போறேன், இது நல்ல மா வாப்பா, அவங்களுக்கு கடுதா இது நல்ல விஷயமா இது, இப்படி வாப்பாவோட பேசிக்கொள்ளணும். நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், இதுக்கு போற வாப்பா என்ன அம்மா எங்களுக்கு யாரும் தேவையில்லை, அப்படின்னு ஒதுங்கி போறதுக்கும் அனுமதி இல்லை. கண்ணியமான மேலான சகோதரர்களே, ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை மிச்சம் கவனம் எடுக்கணும், நிதானமா சிந்திக்கணும், யோசனையோட நடக்கணும், பேசுறது கவனமாக பேசணும். திருமணம் முடிச்ச உடனே நாங்க நினைக்க கூடாது பெண்கள் நாங்க சொல்றதை மட்டும் கேட்டு எனக்கு அடிமையாக வாழணும்ன்றதல்ல பெண்கள். பெண்கள் சொல்ற சில மஷூராக்களையும் நாங்க கேட்கணும். எங்களுக்கு நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிற பொம்முளையோட மஷூரா எடுக்கப்படாது, பொம்முளையிட்ட கேட்கப்படாது, பொம்புளையிட்ட என்ன மஷூரா கேட்கப்பட அவங்க சொல்ற மஷூராவும் முடிவு செய்யவும் கூடாது அப்படின்ற ஒரு தப்பன்னு. அப்படி இல்ல சகோதரர்களே, பெண்களோட மஷூரா பண்ணணும், பேசணும், அவங்கள முடிவெடுக்க கொடுக்க கூடாது. நாங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும் விஷயத்தை, நாங்க முடிவெடுக்கிற பொறுப்பை பொங்கலை கொடுக்க கூடாது, நாங்க தான் முடிவெடுக்கணும். இதுக்கு ஆதாரமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெரியும் ஒரு உம்ராக்கு போறாங்க, மக்காவில இருந்து வந்து மதீனாவில இருந்து முதலாவது மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி போறாங்க. இடையில பிரச்சனை ஆகிட்டு ஹுதைபியா உடன்படிக்கை நான் கேள்விப்பட்டோமே, அந்த ஹுதைபியான்ற இடத்துல ஒரு உடன்படிக்கை நடந்து, அந்த உடன்படிக்கையில என்னண்டா நபி அவங்க இந்த வருஷம் உம்ராக்கு வரக்கூடாது, திரும்பி நீங்க போங்க,
அடுத்த வருஷம் வாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க அங்க கொண்டு போன அந்த குர்பானிகள் எல்லாம் அந்த இடத்துல குர்பானி கொடுத்துட்டு அந்த உம்ராவுக்காக வேண்டி அந்த இடத்திலேயே தலையெல்லாம் சிறைச்சி கொண்டு வாரத்துக்கு முடிவெடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சஹாபாக்களுக்கு நபி அவங்க கட்டளை இட்டாங்க, நீங்க எல்லாரும் உங்களோட தலையை இறக்கி கொள்ளுங்க, முடிகளை இறக்கி கொள்ளுங்க, உங்களோட குர்பானிகள் இந்த இடத்துல கொடுத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யாருமே செய்யல, கவலை இந்த நாங்க மக்காவுக்கு போ வந்த கௌபாவை பார்க்கறதுக்காக வந்த எங்களை இடையில பிரித்து விட்டுட்டாங்களே, அதை போதாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட், இதுக்கு அப்புறம் யாரும் மக்காவுக்கு வரையலாது வந்தா திருப்பி அனுப்பலாது, இப்படி எல்லாம் செய்யப்பட்ட இந்த கவலையில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னது சஹாபாக்களுக்கு புரியல, விலங்கல்ல. நபி அவங்க கவலைப்பட்டு வந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் நபி அவங்களோட அந்த பிரயாணத்தில் இருந்தாங்க. அந்த நபி அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட கூடாரத்துக்கு போயிட்டு நபி அவங்களோட முகத்துல கவலையை கண்டன உம்மு சலமா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏ கவலையில் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? நபி அவங்க சொன்னாங்க, நான் சொல்லியும் என்னுடைய சஹாபாக்கள் கேட்கல, சொன்னாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்க இடத்துல, யா ரசூலுல்லாஹ், உங்களோட சஹாபாக்கள் இன்னும் உங்களுக்கு புரியலையா, நீங்க வெளியில போங்க, முதலாவது உங்களோட தலையில உள்ள முடியை நீங்க இறக்குங்க, அதுக்கு பின்னால பாருங்க என்ன நடக்குதுண்டு. கண்ணியமான சகோதரர்களே, நபி அவங்க வெளியில போனாங்க, உம்மு சலமா சொன்ன மாதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடனே தலையில உள்ள முடியை இறக்கினாங்க. இதை பார்த்த எல்லா சஹாபாக்களும் எழும்பி மலை மலை மலர்ந்து அவங்களோட தலையில் உள்ள முடியெல்லாம் இறக்கி குர்பானிகளை கொடுத்தாங்க. பெண்களிடத்திலே நல்ல ஆலோசனைகள் இருக்கும், கேட்கும், அவங்களுடைய அன்பா பழகணும், இறக்கமா பழகணும், பாசமாக பழகணும். இன்றைக்கு எங்கட சகோதரர்கள் பெண்களோட ஓர இறக்கமாகி உமாவும் மறந்துடுவான், பாப்பாவும் மறந்துடுவான், பொம்பளையோட ஓர இறக்கமாகி உமா விட்டு விட்டு விரட்டிடுவான். கேட்டா சொல்லுவோம், ஹதீஸ்ல வந்து உமாவோட பொம்பளையோட இறக்கமாக இருக்கணும் சொல்லி, இப்படி தான் ஒரு பயான்ல சொல்லி பொம்பளைய மிச்ச கவனமா பார்த்துக்கணும்னு இறக்கமா பார்த்துக்கணும்னு பார்த்தா அவரு போயிட்டு வீட்டுல சொல்லிட்டாரு, தங்கச்சி மாறு ஏழு நாள் முடிஞ்சு, பத்து நாள் முடிஞ்சு, ஒரு மாசம் முடிஞ்சு இவர்ட வைஃப் கிச்சன் பக்கம் போறதே இல்லையா, என்னன்னு பார்த்தா இவர் சொல்றீங்கிறார் பொம்பளைய நல்லா பார்த்துக்கணும் சொல்லி பயான்ல சொன்னாங்க அப்படின்னு. பார்த்த மேலான சகோதரர்களே, அப்படிதான் அவர் விளங்கி வச்சிருக்கிறாரு. பொம்பளைய நல்லா பாக்குறேன்னா வீட்டுல உமாவை தங்கச்சே தாத்தாவை வேலைக்காரி ஆக்குறது அப்படி இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெண்களுக்கும் புத்தி சொல்லிக் கொடுக்கணும், உமா பாப்பாவும் போற இடத்துல எப்படி வாழணும், மாமியை எப்படி மதிக்கணும், மாமாவை எப்படி மதிக்கணும், கணவனோட எப்படி நடந்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா எப்படி சமாளிக்கிறேன், திருமணம் முடிச்சா பிரச்சனை வராத குடும்பமே இருக்க முடியாது, யாராவது சொல்றீங்கன்னா நாங்க நம்பவே மாட்டோம். அது ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மனைவிக்கும் சில நேர தகராறுகள் வரும். ஒருத்தர் போறாரு உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட குடும்ப பிரச்சனையை பத்தி சொல்றதுக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆள், போற நேரம் பார்க்கிறார் குடும்ப பிரச்சனையை சொல்ல, அந்த ஊருக்கு சின்ன தகராறு நடந்துட்டு உடனே திரும்பி அவர் பேசிட்டாரு. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க வீட்டுக்கு வந்தீங்களே என்ன விஷயம்? சொன்னாங்க, உமீருல் முமினீன், எதை நான் சொல்றதுக்கு வந்தேன் உங்கள்ட்ட, அதுதான் உங்களோட சொல்லுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் வளைந்த விழா எலும்பின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள், அவர்களை ஒரே அடியா நீங்க நிமித்த போனீங்கன்னா உடஞ்சி போயிட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கமா அன்பா பண்பா பாசமா நீங்க செஞ்சு கொள்ளுங்க, உடஞ்சி போயிட்டு நபி அவங்க சொன்னது என்ன தெரியுமா, போயிட்டு முடிஞ்சிடும், அதனால கவனமாக நீங்க நடந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் ஒரு நாள் சின்ன பிரச்சனை ஒன்று வந்துட்டு, சின்ன வாய்த்தாக்கம் ஒன்று வந்துட்டு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க என்ன செய்வோம், ரூமை போட்டு மூடி அடிச்சு காலை உடச்சி கையை உடச்சி பெரிய பிரச்சனைகள் போற காட்சியை நாங்க நிலை பார்க்கிறோம். உடனே நபிஉல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க சமாளிக்க முடியாது, ஆயிஷா நாயகியுடைய உம்மாக்கு வாப்பாக்கு சொல்லி அனுப்பினாங்க, ரெண்டு பேரும் வாங்க எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அது தீர்த்து வச்சுட்டு போங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொன்னா நாங்க ஊர்ல உள்ள எங்க கூட்டாளிக்கு போயிட்டு சொல்லக்கூடாது, கூட்டாளிக்கு போயிட்டு சொல்ற பாரமச்சா எனக்கும் உங்களுக்கு பிரச்சனை, அவர் வார இவங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல. முதல்ல நீங்க என்ன செய்யண்டா, உம்மா வாப்பா சொன்னோன்னா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ஆயிஷா நாயுடு உம்மா உம்மு ரஹ்மான் ரலியல்லாஹு வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆயிஷா நாயுக்கு சும்மா ஒரு தட்டுன்னு போட்டாங்க, நான் உனக்கு எத்தனை முறை சொல்றீங்கன்னு நபி அவங்களோட பிரச்சனை பட்டுக்கொள்ளவானா நண்பா நடக்கணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களை பார்த்து நான் உங்களை வர சொன்னது ஏண்ட மனைவி கடிக்கிறதுக்கு அல்ல, இது என்னுடைய மனைவி, உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை இந்த என்னுடைய மனைவிக்கு கை வைக்கிறதுக்கு, எங்கட பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சுட்டு போங்க. கண்ணியமான மேலான சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு அவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்குது. ஆகவே அடுத்தது கணவன் திருமணம் முடிக்கவங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நடக்கிற, மனைவியோட நடக்கிற இல்லற வாழ்க்கையில நடக்கக்கூடிய விடயங்களை வெளியில யார்ட்டையும் சொல்றது ஹராம். நல்ல விடயங்கள் கூட்டாளி மாற்ற சொல்றது, இன்னைக்கு நான் இப்படி இன்னைக்கு இப்படி அப்படி நேரடியா பேசுறோம். இந்த சமூகத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது, வீடியோ எடுக்கிற, போட்டோ எடுக்கிற, அவங்களோட குடும்ப இல்லற வாழ்க்கைய வீடியோ போட்டோ எடுத்து வெளியில கூட்டாளி மாறிக்கொண்டு போய் காட்டு. வெக்கங்கெட்ட சமூகம், கேடுகட்ட சமூகம், ஹராம். நல்லா விளங்கி கொள்ளுங்க, இது கேவலமான ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு மேலான சோ. நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு பெண் தன்னை 18-20 வயசு வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கூட மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை ஒரே ஒரு இரவில் எங்களை திருமணம் முடிச்சதுக்காக வேண்டி எங்களோட அதை பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் எங்களோட இருக்கக்கூடிய அன்புல தான் அதை பகிர்ந்து கொள்றாங்க. தவிர இதை நாங்கள் வேற யாருக்கும் கொண்டு போயிட்டு காட்டுறோம்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, இவன் வெட்கம் கெட்டவன், வெட்கம் கெட்டவன், ஒரு விடயம் கூட நாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஆகவே மேலான சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்களை கவனம் எடுத்து இந்த திருமணத்துக்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மணமகள் அந்த மணமகளுடைய வாழ்க்கையில வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்க செய்து அருள் புரிந்து அவர்களை கியாம பரியந்தம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வா ஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.